வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆசிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிருஷிதா சேதுரா. இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். மாம்பழக்கதை. கைலாச மலையில் இன்னும் ஒரு அழகிய நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தமது இரு புதல்வர்களான பிள்ளையாருடனும் முருகனுடனும் வீற்றிருந்தார்கள். அன்றைய தினத்தில் நாரத முனிவர் அவர்களை தரிசிக்க வந்தார். நாரதர் படைத்தல் கடவுளான பிரம்மதேவரின் புத்திரர். அவர் குழப்பங்களை உருவாக்குவதில் வல்லவர். எனினும் இக்குழப்பங்கள் யாவும் உலக நன்மையில் முடிவது வழக்கம். ஒரு சிறப்பு மாம்பழத்தை கையில் ஏந்தி சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மரியாதை செலுத்துவதற்காக வந்ததாக கூறினார் நாரதர். ஆனால் அது முதன்மை காரணம் இல்லை என்று சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நன்கு தெரியும். ஏதோ ஒரு குறும்பை தொடங்கவே அவர் அங்கே வந்திருக்கிறார் என்பது அவர்களின் ஊகம். அவர்களின் ஊகம் சரியானதே. அவர் பிள்ளையார் மற்றும் முருகன் ஆகிய இரண்டு பிள்ளைகளையும் சோதிக்கவே வந்திருந்தார். நாரத முனிவர் சிவபெருமானுக்கு தான் கொண்டு வந்த சிறப்பு மாம்பழத்தை வழங்கினார். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாம்பழம். முன்கண்ட எந்த பழத்தின் சுவையை விடவும் இனிமையானது என்று கூறினார். அத்தோடு இப்பழம் ஒருவரால் மட்டுமே உண்ணப்பட வேண்டும் என்றும் பகிரப்படக்கூடாது என்றும் நாரதர் கூறினார். சிவபெருமான் புன்முறுவலுடன், நீ உன்னுடைய குறும்பை செயல்படுத்த தொடங்கிவிட்டாயா என்று நாரதரை பார்த்து கூறிவிட்டு, எல்லாவற்றையும் நான் பார்வதியுடன் பகிர்ந்து கொள்வதால் என்னால் இதை சாப்பிட முடியாது என்று பார்வதி தேவிக்கு அப்பழத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் சிவபெருமானுடன் பகிர்ந்து கொள்வதால் தன்னாலும் அதை உண்ண முடியாது என்று பார்வதி தேவி கூறினார். நாரத முனி தான் அன்புடன் வழங்கிய மாம்பழத்தை அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக சோகமடைந்தால் போல் நடித்து கொண்டு உள்நெஞ்சில் அவரது திட்டம் செயல்படுவதையிட்டு மகிழ்ச்சி அடைந்தார். எம்பிரானே, என் சந்தோஷத்திற்காக தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் ஒருவர் இதை சாப்பிட வேண்டும். அது உங்கள் குழந்தைகளில் ஒருவராக இருக்கலாமே என்று நாரதர் கூறினார். என்ன நடக்கிறது என்பதை அறிந்த சிவபெருமான் தனது பிள்ளைகளான பிள்ளையாரையும் முருகனையும் அழைத்தார். அவர்களை நோக்கி, என் அன்பு செல்வங்களே, இது உங்கள் வாழ்க்கையில் உங்களது உலகை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நேரம். உங்கள் உலகத்தை நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக வாழ முடியாது. நீங்கள் இருவரும் மூன்று முறை உலகம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும். முதலில் திரும்பி வருபவருக்கு இந்த திவ்ய மாம்பழம் கிடைக்கும் என்று கூறினார். தனது திட்டம் நிறைவேற்றப்படுவதையிட்டு நாரதர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். முருகனோ அசுரர்களை தோற்கடிக்க தோன்றிய ஒரு அழகான வலிமையான பிள்ளை. அதே சமயம் முருகனுக்கு அண்ணனாயினும் பிள்ளையாரோ யானையின் முகத்தையும் பானை வயிறையும் கட்டையான கால்களையும் கொண்ட பிள்ளை. முருகனின் வாகனமோ ஒரு மின்னல் வேக மயில். ஆனால் பிள்ளையாரின் வாகனமோ மூஷிகன் என்று அழைக்கப்படும் ஒரு சுண்டெலி. எனவே முருகனோ தனது சகோதரனுக்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்து கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் மயிலினில் ஏறி குதித்து பறந்து சென்றார். மிகுந்த உறுதியுடன் முருகனோ உலகத்தை சுற்றி பறந்தார். வழியில் அவர் பயங்கர புயல்களை எதிர்கொண்டதோடு ராட்சதர்களுடன் சண்டையிட்டு ஆபத்தில் இருந்த மக்களுக்கு உதவியும் புரிந்தார். அவர் நினைத்ததை விட அவரது பயணம் மிகவும் கடினமாக இருந்தது. இவ்வாறு உலகை சுற்றுகையில் முருகனது எண்ணங்கள் அவரது சகோதரரிடம் திரும்பிச் சென்றன. ஓ, என் அண்ணன் மாம்பழத்திற்கான இப்போட்டியில் எப்படி இத்தடைகளையெல்லாம் தாண்டப் போகிறாரோ தெரியவில்லையே என மனம் வருந்தினார். பிள்ளையார் தனது சுண்டலியுடன் இப்பந்தயத்தை வெல்ல முடியாது என்பதை அறிந்திருந்தார். எனவே சிந்திக்கத் தொடங்கினார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. என் பெற்றோரான சிவபெருமானும் பார்வதி தேவியுமே எனது உலகம். எனவே நான் அவர்களை மூன்று முறை சுற்றி வலம் வருவேன் என எண்ணினார். பிள்ளையார் தனது சுண்டலியான மூஷிகனை சுற்றி ஒரு சிறிய கடிவாளத்தை இட்டார். அவர் தனது பெற்றோரை சுற்றி மூன்று முறை வலம் வந்து அன்னை பார்வதி தேவியிடமிருந்து மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். மும்முறை உலகை சுற்றி முடித்து அத்தருணத்தில் முருகனும் கைலாசமலையை வந்தடைந்தார். தனது அண்ணன் பிள்ளையாரின் கையில் மாம்பழம் கொடுக்கப்படுவதை பார்த்தார். இதை பார்த்த முருகன் மிகவும் கோபமடைந்தார். தான் உலகம் முழுவதையும் சுற்றும் போது எதுவும் செய்யாமல் இருந்த தன் தமையனார் தானே பழத்தை எடுத்து கொண்டார் என்று குற்றம் சாட்டினார். நானும் சுற்றினேன். நான் என் தந்தை மற்றும் தாயை சுற்றி வந்தேன். அவர்களே என் உலகம் என்று பிள்ளையார் பதிலளித்தார். நடந்தது என்னவென்று முருகன் அறிந்ததும் தனது அண்ணன் தன்னை நியாயமாக வென்றார் என்பது தெரிந்திருந்தாலும் அவருக்கு பெற்றோரிடத்தில் இருந்த கோபம் தணியவில்லை. இதை கண்ட பிள்ளையார் தன் தம்பியாருக்கு மாப்பழத்தை வழங்க எத்தனித்தார். ஆனால் முருகனோ கோபம் தணியாததால் தனது ஆடை அணிகலன்களை கழற்றி எறிந்துவிட்டு கோவணத்துடன் ஆண்டி கோலத்தில் தனது மயில் மீதேறி பறந்து சென்றார். அவர் இந்தியாவின் தெற்கில் பழனி என்று அழைக்கப்படும் ஒரு மலையை சென்றடைந்தார். பழனி, பழம் நீ, அதாவது நீதான் பழம் என்ற அர்த்தமுடையது. பார்வதி தேவி முருகனின் பின்னால் பழனியை வந்தடைந்தார். தாய் அல்லவா அவர். பார்வதி தேவி முருகனிடம், நீங்கள் இருவரும் உங்கள் சொந்த வழிகளில் வெற்றியீட்டியிருக்கின்றீர்கள். முருகா, நீ உன்னுடைய ஒரே நோக்கு மற்றும் விடாமுயற்சியால் வென்றாய். அதேபோல் உன் சகோதரன் தனது அன்பு மற்றும் புத்தி சாதுரியத்தால் வென்றான். தனது அன்பான தாயிடமிருந்து இதை கேட்டவுடன் முருகன் கோபம் தணிந்து அமைதியானார். மகிழ்ச்சியுடன் தனது தாயாருடன் கைலாச மலைக்கு திரும்பினார். அவர் தனது முந்தைய நடத்தைக்காக தனது தந்தை சிவபெருமானிடமும் சகோதரர் பிள்ளையாரிடமும் மன்னிப்பு கோரினார். சிவபெருமான் நாரத முனியின் நாடகத்தின் மூலம் அனைவருக்கும் அவரவர்களின் பெற்றோரே அவர்களின் முதல் உலகம் என்பதை உணர்த்த விரும்பினார். அத்துடன் முருகன் செய்ததைப் போல உலகெங்கும் பயணிப்பதன் மூலம் நீங்கள் அறிவையும் ஞானத்தையும் சேகரிக்க முடிவதைப் போல, ஒரே இடத்திலிருந்து பிள்ளையார் செய்ததைப் போல உள்முகமாக உங்களுக்குள் பார்ப்பதன் மூலமும் அவற்றை எட்டலாம் என்பதையும் காட்ட அவர் விரும்பினார். ஓம் நம சிவாய். இக்கதையின் அறநெறி மெய்யுணர்வு விளக்கம். எழுதியவர் சத்குரு சுவாமி நிர்மலானந்த சரஸ்வதி. எனது குரு இந்த கதையை ஒரு சிறிய மாற்றத்துடன் பலமுறை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். விநாயகர் தன் பெற்றோரை 3 முறை வலம் வர முடிவு செய்ததன் காரணம், அவர்களே எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாகவும் அவற்றை தம்முள் கொண்டதனாலும் ஆகும் என்பதே அச்சிறிய மாற்றம். சிவம் என்பது முதற்காரண யதார்த்தம். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அப்பிரபஞ்சத்திற்குள் தானே வடிவம் பெற்று கைலாசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் வெறுமனே ஒரு பார்வையாளர் அல்ல, அவர் ஒரு பங்கேற்கும் பார்வையாளர் ஆவார். அதுவே எமக்கு அவரை அணுக வழி செய்கிறது. சிவனை திருமணம் செய்யும் முக்கிய நோக்கத்திற்காக ஸ்ரீ பார்வதி தெய்வமாக மாறிய ஒரு மானிடப்பெண். நிச்சயமாக அவருக்கு ஒரு சாதகமான அனுகூலமான ஆரம்பம் இருந்தது. ஏனெனில் அவர் முதற்காரண ஆற்றல் சக்தியின் அவதாரம். மனித குலத்தின் வேண்டுகோளால் மனித பிறப்பில் பிணைக்கப்பட்டார். அவருடைய தீவிரமான நடைமுறைகள் பயிற்சிகள் அவரை ஒரு தெய்வமாக மாற்றின. அவர் உங்களைப் போலவே ஏற்கனவே ஒரு தெய்வமாக இருந்தார். உங்கள் உள்ளார்ந்த தெய்வீக தன்மையை கண்டறிவதற்கு நீங்கள் சில ஆன்மீக பயிற்சிகளை செய்ய வேண்டியுள்ளது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாசத்தில் அமர்ந்துள்ளனர். அவர்கள் உலகிலும் உலகிற்கு அப்பாற்பட்டும் உள்ளவர்கள். அவர்கள் உலகம் உருவாக்கப்பட்டுள்ள பொருள் மற்றும் ஆற்றல் சக்தியாவார்கள். அதாவது உலகம் அவர்களுக்குள் இருக்கிறது, அதேபோல் அதற்குள் அவர்கள் இருக்கிறார்கள். விநாயகர் இந்த மெய்யுணர்வு உண்மையை பந்தயத்தில் வெல்ல பயன்படுத்தினார். மேலும் அவரது பரிசு அந்த மாம்பழம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விழா மற்றும் ஒவ்வொரு முயற்சியின் தொடக்கத்திலும் அவர் தடைகளை நீக்க அழைக்கப்படுவார் என்பதுமாகும். விநாயகர்தான் மெய்யுணர்வு அண்டங்கள் மண்டலங்களுக்கான பாதைக்கு கதவை திறப்பவர். எனவே ஒவ்வொரு பூஜையும் விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த மெய்யுணர்வு உண்மை உங்களுக்கான உண்மையுமாகும். நீங்கள் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் வெளியே பார்க்கும்போது பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியை மட்டுமே காண முடியும். அத்தோடு நீங்கள் அதில் சிக்கிக் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் உள்ளே பார்க்கும்போது பிரபஞ்சம் முழுவதையும் காண்பதோடு இப்பிரபஞ்சம் ஆகியவரையும் காண்பீர்கள். அதாவது சிவனை காண்பீர்கள், உங்கள் சுயத்தை காண்பீர்கள். ஓம் ஸ்வரூபா ஸ்வா ஸ்வா பவ நமோ நமஹா.